நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் டாக்டர் அஜந்தா.
வணக்கம் பிரபா.
முதலில் சொல்லுங்கள், இந்த COVID-19 வருகின்றவர்களுக்கு, சுவாச பையில் எந்தவித நோயும் இல்லாதவர்களுக்கு நீண்ட நாள் பாதிப்பு ஏதும் இருக்குமா?
எங்களுக்கு இது வந்து ஒரு 4 மாசமா தான் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து உலகத்திலேயே பரவி கொண்டிருக்குது. அதபடியால எங்களுக்கு லாங் டேர்மாக என்ன நடக்கும் என்பது உண்மையிலே தெரியாது. ஆனால் உதாரணத்துக்கு எடுக்க போனால், 2003 சார்ஸ் வந்து இதே மாதிரி, இது அதுவும் ஒரு கொரோனா வைரஸ் தான். அது வந்து சைனா, சிங்கப்பூர், ஹாங்காங்ல மிகவும் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கினது. அதுல லாங் டேர்ம் இஃபெக்ட பார்த்தால், அவையிலையும் அவைகளுக்கு அந்த மாதிரி லாங் டேர்ம்ல அப்படி சர்வைவ் பண்ணின வேலை பார்த்த ஸ்டடிஸ், அதாவது அது பெரிய டாட்டாக்கள் வந்து வெலு குறைவு. ஆனா நாங்கள் அதன் இஃபெக்ட பார்த்தோம்னா, நாங்கள் அதை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மனத்தாக்கம். இந்த ஏனென்றால் இந்த மாதிரியான நோய்கள் வந்து நீங்க வந்து நீங்க தனித்து தான் நின்று போராட வேண்டும். மற்ற நோய்கள் மாதிரி இல்லை. மற்ற நோய்கள் வந்தால் உங்களுக்கு உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸோ உங்களோட குடும்பத்தினரோ எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து உங்களை அதுல இருந்து ரிகவர் பண்றதுக்கு உதவுவார்கள். ஆனா இந்த நோய் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணினாலும் நீங்க தனியத்தான் இருக்க போறீர்கள். உங்களுக்கு விசிட்டர்ஸ் யாரையும் விட மாட்டார்கள். அப்ப அப்படியான ஒரு நிலைமையில நீங்கள் வந்து உங்களுக்கு மனத்திலான தாக்கங்களுக்கான அறிகுறிகள், அதாவது லாங் டேர்மாக அவர்கள் மனத்தாக்கத்துக்கு உள்ளாடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். பிறகு ரெண்டாவதாக நாங்க பிசிக்கலாக ஒரு என்ன நடக்கும் என்றால், இப்ப நாங்க சுவாசத்தை நான் திருப்பியும் எடுக்கிறேன், அவர்களுடைய லங் ஃபங்க்ஷன் அவன் அதே ஏஜும் அதே ஒரு கம்யூனிட்டியோட ஒப்பிடும் போது சில ஸ்டடிஸ் வந்து சொல்லுது குறைவாக இருக்கிறது. அவன் ஆக்சிஜனை கேரி பண்ற கெப்பாசிட்டியோ அவன் வென்டிலேட்டர் பேராமீட்டர்ஸோ குறைவாக இருக்கிறது. அப்ப நானும் இதே மாதிரியான ஒரு இஃபெக்டை இந்த கொரோனா வைரஸ் கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன். மூன்றாவதாக, நாங்களுக்கு தெரியும் எந்த வைரஸும் உங்களோட லங்ஸை தாக்கினால் முதலாக நாங்கள் சொல்றது என்னன்னா, அக்யூட்டா ஒரு இன்ஃபிளமேட்டரி ரெஸ்பான்ஸ் வந்து வரும். ஆனால் சில நேரங்களில் ஈவன் ஃப்ளூவே நாங்கள் பார்த்துருக்கிறோம், அவைகளில் ஃபைப்ரோட்டிக் டேமேஜ், அதாவது சில லங்ஸ் வந்து ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் பண்ணப்படலாம். அப்போ கொரோனா வைரஸும் எங்களுக்கு தெரியும் லங்ஸை நிறைய எஃபெக்ட் பண்ணுது. அவன் லங்ஸ் அதாவது சுவாச பையில அவை கொடுக்குற தாக்கம் வந்து மிகவும் எக்ஸ்டென்சிவாக, செஸ்ட் எக்ஸ்ரேலயே நாங்க பார்க்கலாம், எக்ஸ்டென்சிவாக இருக்கிறது. அப்ப அதில் லாங் டேர்ம்ல இவ்வளவு பேர்ல எத்தனை பேர் ரிகவர் பண்ணுவீனம்ன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ரிகவர் பண்ண வேணும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு ஸ்மால் பெர்சன்டேஜ் வந்து அதில் ஒரு ஃபைப்ரோசிஸ், ஒரு ஸ்கார் டிஷ்யூவோட வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
சுவாசப்பை தொடர்பிலான நோய்கள், அதாவது அஸ்மா போன்றவை உள்ளவர்களுக்கு இந்த கொரோனா நோய் வந்தால் அவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை பற்றி கூறுங்களேன்.
இப்ப சுவாசப்பாயில வருத்தம் இருக்கிறவர்கள், அவர்கள் எங்களுக்கு தெரியும் இந்த ஹாஸ்பிட்டல உதாரணமாக அஸ்மால வெரி சிவிய அஸ்மாவோட வரலாம். அதாவது அவர்களுக்கு சில நேரங்களில் நாங்க ஆர்டிபிஷியலாக வெண்டிலேட் பண்ணக்கூடிய நிலைமையும் இருக்கிறது. அது மட்டுமில்லை, அவர்களுக்கு நான் வென்டலின எல்லாம் பொதுவாக இன்ஹேலர்ல கொடுக்கறத விட நாங்கள் நெப்லாய்ஸ்டா மிகவும் வேகமாக, அதாவது ப்ரெஷர்ல நெப்லாய்ஸ்டா கொடுப்போம். ஏன்னா அப்படியானவர்களுக்கு என்ன, அவர்கள் அஸ்மால சிவியரா வரும்போது அவர்கள் வந்து அவர்களுடைய வென்டிலேஷன் கோஆர்டினேஷன் இருக்காது. அப்படியான நேரங்கள்ல நாங்கள் இந்த மாதிரியான மருந்தை நெப்லாய்சர்ல கொடுக்கும் போது அந்த கோஆர்டினேஷன் இல்லாமல் அது லங்ஸுக்குள்ள போகும். இந்த மாதிரியான சுவாசப்பை நோய் இருக்கிறவர்களுக்கு கொரோனா வைரஸோட வந்தா இந்த மாதிரியான நெபுலைசேஷனை எங்களால கொடுக்க இயலாது. ஏனென்றால் ஹெல்த் கேர் வர்க்கர்ஸுக்கு இன்ஃபெக்ஷனுக்கான ரிஸ்க் ஹை கூடுதலாக இருக்கும். ஏன்னா இது ஏரோசலைசேஷன் ப்ரொசீஜர். அப்ப இது வந்து ஏல இந்த கொரோனா வைரஸ் வந்து இருக்கும், அதை நாங்கள் சுவாசிக்க போறோம். ரெண்டாவதாக, எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அஸ்மா எல்லாம் சிவிய அஸ்மாவா வந்தா அது லைஃப் த்ரெட்னிங் என்று சொல்லுவோம். லைஃப் த்ரெட்னிங் ஆன சிச்சுவேஷன்ல வர்ற நிலைமையும் உண்டு. இப்படியானவர்களுக்கு நாங்கள் வந்து கொரோனா வைரஸும் வந்தா அவர்களுடைய பாதிப்பு மிகவும் மோசமாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஒன்று, எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது லிமிட்டடா இருக்கும். ரெண்டாவது, அவர்களுடைய நார்மலான ஒரு சிவிய அஸ்மாவோட வருவர்களுக்கு இதுவும் வந்தா அவர்களுடைய பாதிப்பு எக்கச்சக்கமாக இருந்து அவர்கள் மோசமான நிலைமையில் வருவார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
அடுத்ததாக டாக்டர், என்னென்றால் இப்பொழுது நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் நீங்கள் சிகிச்சை அளிப்பதில் கட்டுப்பாடுகள், அதாவது குறிப்பாக வென்டிலேட்டர்ஸை கொடுப்பதில் ஏதாவது கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டிய நிலை ஏற்படும் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களா?
உங்களுக்கு ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இன்டென்சிவ் கேர் யூனிட்டோ எதுவுமோ அவர்கள் உருவாக்கும் போது அவர்கள் ஒரு நாளும் அந்த பேண்டமிக் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கப்படவில்லை. அப்ப எங்கட ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு 40 பெட் இன்டென்சிவ் கேர் பெட் இருந்தாலும் அதற்கு அரவாசிக்குத்தான் ரிசோர்சஸ், அதாவது அதுக்குரிய நர்சஸோ டாக்டர்ஸோ இருக்கிறார். ஆனா நாங்கள் இந்த நேரத்துல சொல்ல வேணும், நாங்கள் இன்னும் ஒரு ஃபோர்ச்சுனேட்டான சிச்சுவேஷன், எங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையிலான நாங்கள் இன்னும் ஆஸ்திரேலியா இருக்குது. ஏனென்றால் நம்பர்ஸ் வந்து குறைந்த நிலையில் இருக்குது. ஆனால் பொதுவாக ஒரு பேஷண்ட் வந்தால் கொரோனாவோ கொரோனோ இல்லையோ, நாங்கள் வந்து அவர்களுக்கு இந்த மாதிரியான வெண்டிலேட்டரை கொடுக்கறதுக்கு நாங்கள் மெடிக்கலாக ஒரு டிசிஷன் எடுப்போம். உதாரணமாக அவர்களுக்கு மோசமான லங் டிசீஸ் இருந்தால், அல்லது அவர் மிகவும் வயது போனவராயிருந்தால், அவர்கிட்ட ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸ் வந்து பெரிதாக பெட் பவுண்டோ நர்சிங் ஹோம்ல இருப்பவர்களா இருந்தால், அல்லது அவர்களுக்கு வேற மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் இருந்தால், அப்படியானவர்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு நார்மலான சிச்சுவேஷன்லயே வென்டிலேட்டரை கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒன்று பேஷனோடையும் கதைப்போம். அதே நேரத்துல நாங்களும் மெடிக்கலாக டிசிஷன் எடுப்போம். ஏனென்றால் எங்களுக்கு இந்த மாதிரியான வென்டிலேட்டர் கொடுப்பது அவர்களுக்கு அட்வான்டேஜ் ஆக முடியாவிட்டால், அவர்களுடைய கடைசி நாட்கள் வந்து வென்டிலேட்டரிலே போகும் என்றால் நாங்கள் அதை ஒப்போ பண்ண மாட்டோம். இப்ப கொரோனா வைரஸ் இந்த நேரத்துல எங்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது வந்தால, இந்த நேரத்துல நாங்கள் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நாங்கள் இண்டிவிஜுவலா தான் டிசைட் பண்ணுறோம். அதாவது ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸ் இல்லாதவர்களுக்கு நார்மலாக நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்றால், இவர்களுக்கு கொரோனா வந்தாலும் அவர்களுக்கான அந்த அதை நாங்கள் கொடுப்பதை தவிர்ப்போம். ஆனால் இதே இப்ப அது ஒரு நல்ல ஆக்டிவான ஒருத்தர் 75 வயசுலயோ ஒருத்தர் வந்தால், அவருக்கு ஒரு வருத்தம் இல்லாட்டால், நாங்கள் அவர்களுக்கு கொரோனா இருந்தால் நாங்கள் இன்னும் அதை கொடுப்பதற்குத்தான் யோசிக்கிறோம், கொடுப்போம். ஆனா இதே நிலைமை மாறலாம், எண்ணிக்கை கூடிக்கொண்டு போனால் மாறலாம். ஏனென்றால் நாங்களும் எங்களுக்கு இருக்கிற வென்டிலேட்டர் பெட்ஸை நாங்களும் ப்ரையோரிட்டைஸ் பண்ணத்தான் பார்ப்போம். அதபடியாத்தான் இன்றைக்கு கவர்மெண்ட் கொடுக்குற ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னும் கண்டினியூ பண்ணினால் நாங்கள் அந்த மாதிரியான சந்தர்ப்பம் உங்களுக்கு வராம போகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
நீங்கள் இப்பொழுது கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களை பராமரித்து வருகின்றீர்கள். உங்களது பராமரிப்பில் இப்பொழுது சுமார் எத்தனை பேர்?
தற்போது என்னிடம் 3 பேர்கள் இருக்கிறார்கள், மிகவும் வயது குறைந்தவர்கள். அவர்கள் இப்போது ரிக்கவர் பண்ணிக்கொண்டு, அதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வரும்போது மிகவும் கஷ்டமான நிலைமையில தான் வந்தவர்கள். இன்டென்சிவ் கேருக்கும் 2 பேர் போனவர்கள். அவர்கள் ஏற்கனவே நல்ல ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸ்ல இருந்தவர்களால் சிவியர், இன்ஃபெக்ஷன் வந்து சிவியரா இருந்தாலும் அவர்கள் ஆக்சிஜனோட ஓரளவுக்கு எங்களால் அவர்களை ரிக்கவர் பண்ணக்கூடியதாக இருந்தது. க்ளோஸ் மானிட்டரிங்ல அவர்கள் இப்போது ரிக்கவரி ஸ்டேஜில் இருக்கிறார்கள்.
அவர்களுடைய அந்த வயது எத்தனை என்று கூற முடியுமா, அல்லது வயது ரேஞ்ச்?
அவர்கள் கிட்டத்தட்ட 35-55 வயதுக்கு பட்டவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு சிவியராக கொரோனா வைரஸ் வந்திருந்தது.
மிகவும் நன்றி டாக்டர் அஜந்தா. மீண்டும் பிறிதொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.
நன்றி பிரபா.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.